திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது திருவம்பாவை விளக்க உரை. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
நேற்று இரு பாடல்களுடைய கருத்தை நாம் சிந்தித்தோம். இன்று முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்தும் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்தாட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் என்று பாடல். முத்து போன்ற வெண்பற்கள் எல்லாம் தெரியும்படி சிரிக்கக்கூடிய பெண். முன்பெல்லாம் நாங்க வர்றதுக்கு முன்னாடியே எழுந்து நாங்க நடந்து செல்றதை தடுக்கும்படியா நின்று சிவானுபவம் மேலிட சிவபெருமானை என் அத்தன் என் ஆனந்தன் என் அமுதன் அப்படின்னா உள்ளம் அள்ளூரி நான் இனிக்க வாயார பலவாறு புகழ்ந்து இனிக்க இனிக்க பேசுவாய். இன்னைக்கு என்ன இன்னுமா உறங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? எழுந்து வந்து உள்வாசல் கதவை திற என்று வெளியில் நிற்கக்கூடிய பெண்கள் தோழியர் கூட்டம் சொல்ல, உள்ளே விழித்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு வருகிறவர்கள் தன்னை எழுப்ப ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு படுத்திருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து இப்படி சொல்றாங்க. வெளியில் இருக்கக்கூடிய தோழி வந்து அடியார்களுடைய புறத்திலக்கணம் பத்தும் அகத்திலக்கணம் பத்தும் உடையவர்களே அப்படின்னு சொல்லி, சிவபெருமானுக்கு பழமையான அடியவர்களே, நற்பண்புகள் நிறைந்தவர்கள் அவர்கள், நானோ புதியவள், நான் அறியாமல் செய்த தவறுகளை நீக்கி உங்கள்ல ஒருத்தியா என்ன சேர்த்து கொண்டா உங்களுக்கு என்ன பொல்லாங்கா விளைந்து விடும் என்று கேட்கிறாள். அதுக்கு மற்ற பெண்கள் எல்லாம், பெண்ணே நீ சிவபெருமான்கிட்ட செலுத்தக்கூடிய அன்பை நாங்கள் அறிவோம், அழகான சித்தம் உடையவர்கள், சித்தம் அழகியார் என்று சொல்லியிருப்பார், அழகான சித்தம் உடையவர்கள் நம் தலைவரான சிவபெருமானை பாடமாட்டார்களா? நீ ஏதேதோ பேசிவிட்டாயே, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னாலும் கடைசியில் அந்த பெண்ணையும் ஒன்றாக சேர்த்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, ஆக பாடணும், சுவாமிய பாடுகின்றிலை என்று சொல்லுகிறார். பாடாட்டா பிண நெஞ்சு என்று சொல்லுகின்றார். பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே என்று சொல்லுகின்றார். கண்டிப்பாக சிவபெருமானுடைய பொருள் சேர்ப்புகளை நாம் பாட வேண்டும் என்பது நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்தாற்போல, சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தனுடைய அனுக்கிரகம் இருந்தால் நிச்சயமாக சித்தம் அழகியாரால் பாட முடியும் என்பதாக இந்த பாடலின் உள்ள கருத்தை நாம் புரிந்து கொண்டு, அந்த பல அடியார்களுக்கும் புத்தடியாருக்கும் உள்ள ஒரு உரையாடலை எடுத்து சொல்வது போல இந்த பாடல் அமைந்தது. அடுத்தபடியாக, ஒன்னி திலநகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. முக்கியமான வரி, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும், மறக்கவே கூடாது, மனசுல எப்போது இருக்கணும். விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளோம் உள்நெக்கு நின்றுருக ஏமாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பெண்ணை கூட்டிட்டு அடுத்த வீட்டுக்கு போறாங்க. அங்க இன்னொரு பெண் வீட்டுக்கு முன்னால சென்று, ஒளி பொருந்திய புன் சிரிப்பும் மென் முறுவலும் உடைய பெண்ணே அப்படின்னு கூப்பிடுறாங்க. எழுந்துரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றா, வண்ண கிளி மாதிரி பேசுறீங்களே, நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த பெண் சொல்றா, நாங்க எண்ணிக்கொண்டு வந்து ஓன்ட உள்ளபடி சொல்லுதோம், அதுவரை நீ தூங்கி காலத்தை வீணாக்க கூடாது. விண்ணோர்களுக்கெல்லாம் அமுதம் போன்றவர், வேதத்தில் முதன்மையாக பேசப்படுபவர், தரிசிப்பவர்களுக்கெல்லாம் இனிமையாக காட்சி தருபவர், அப்படிப்பட்ட சிவபெருமானை புகழ்ந்து பாடி கசிந்து கண்ணீர் சிந்தனும், காதலாகி கசிந்து கண்ணீர் சிந்தனும், அப்படி நெக்கு உள்ளம் நெக்குருகி நிற்க வேண்டிய எங்களுக்கு இதெல்லாம் இப்படி எத்தனை பேர் வந்தாங்கன்னு எண்ணி பார்ப்பதற்கு நேரம் இல்லை. எனவே நீயே வந்து எண்ணி பார்த்து வருக குறைஞ்சிருந்தா வராதவங்கள்லாம் வார வரைக்கு போய் படுத்து உறங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, அவள் எழுந்து வந்து இவங்களோடு சேர்ந்து கொண்டாள் அப்படின்னு பாக்குறோம். இந்த ரெண்டு பாடல்கள்லையும் இறைவனுடைய புகழை பாட வேண்டும் என்பது நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. மணிவாசக பெருமானா, நானாலும் நவீன்றேத்த பெறலாமே நல்வினையே அப்படிங்கிறதும், முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தருணங்கள் மண்ணு காவிரி அந்த வாணன் அந்த அவனை வலஞ்சுழி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை என்று வினவுகிறார் ஞான சம்பந்த பெருமான். அது என்ன புண்ணியம்? நிச்சயமாக சிவ புண்ணியம் தான், பதி புண்ணியம் தான். அதை செய்தால்தான் பெருமானுடைய புகழை பண்ணோடு பாட இயலும். இந்த 10 நாட்களும் திருவம்பாவின் திருப்பள்ளி எழுச்சியும் ஓதுவது எவ்வளவு ஒரு சிறப்பு. சரி, அதை சொல்லி வினவுகின்றார் ஞான சம்பந்த பெருமான். அப்போ சிவ புண்ணியம் செய்தால்தான் இந்த மாதிரி பாட முடியும் என்பது அதற்கு விடையாக நமக்கு அமைந்திருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தாற் போல அடுத்த பாடலிலே என்ன வினவுகின்றார்கள் என்றால், அது ஒரு சிறந்த பாடல். மாலரியா நான்முகனும் காணாமலை, அவங்க ரெண்டு பேரும் திருமாலும் பிரம்மனும் காணாத மலை, அடிமுடி தேடி காண முடியாத மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் இல்லையா. நான் அறிந்தேன் என்று சொல்லக்கூடிய பொய்யையே பேசக்கூடிய பாலூறு தேன்வாய் படிரி கடை திறவாய் எந்திரிச்சு வாசலத்தரம்மா ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணரா உணராய் காண் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவா என்பது பாடல். அதாவது அந்த ஏலக்குழலி என்பதற்கு நல்ல மயிர் சாந்தினை அணிந்த கருத்த கூந்தலுடைய பெண், திருமால் அகழ்ந்தும் திருவடியை அறிய மாட்டாதவர், பிரம்மன் பறந்தும் திருமுடியினை காண மாட்டாததாக இருக்கக்கூடிய அந்த அளக்கலாகாத பெருவடிவாகிய மலை போன்றவனை நாம் எல்லோரும் அறியும் ஆற்றல் உடையோம் என்று பொய் உரைகளை நீ எப்போதும் வாய் இனிக்க இனிக்க பேசும் திறம் உடையவள். படிரி என்றால் வஞ்சகி என்று பொருள். முதல்ல எந்திரிச்சு வந்து வாசல் கதவை திறமா அப்படின்னு வெளியில உள்ள தோழிகள் உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து கூறுகின்றார்கள். திருமால் வந்து பிரம்மனை விட பரிபாகம் உடையவர். அவன் பெருமானை முற்றும் அறிய முயன்றும் அவனுக்கு தோன்றார் என்பதை மால் அறியா மலை என்று உணர்த்துகின்றார் மணிவாசக பெருந்தகை. நான்முகனுக்கோ முகத்துக்கு 2 கண்ணு இருக்கு. இப்ப நமக்கு 1 முகம் 2 கண்ணு, அவருக்கோ 4 முகங்கள், அப்ப 4 2 8 கண்ணு இருக்கு. திசைதோறும் முகம் இருக்கு, ஆனா 8 கண்ணு இருக்கு, ஆனால் அவனாலே அறிய முடியவில்லை என்று சொல்லுகிறார். ஏன் அவன் தோற்று போனான் அப்படிங்கிறத நான்முகன் காணாமலைன்னு சொல்லிட்டு அவன் தன்னோட அந்த பார்வையை 1 முகப்படுத்தவில்லை. 4 முகங்கள் இருந்து பிரயோஜனம் கிடையாது, அந்த பார்வை 1 முகப்படவில்லை, அதனால் அவனால் காண முடியவில்லை என்று சொல்லுகிறார். அதா திருவிசைப்பா 9ஆம் திருமுறையிலையும் மற்றவர் அறியா மாணிக்க மலையை என்று கூறப்பட்டிருக்கும். யாராலும் காண்பதற்கு அறியவராகிய சிவபெருமானை மலை உருவத்தில் நாம் அறிவோம் அப்படின்னு நீ சொல்லுவது பொய், அதுலயே அதான் படிரி என்று உணர்த்துகின்றார் நம்முடைய பெருந்தகை. அடுத்து என்ன சொல்லுகிறார்? ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியாய் இல்லையா என்று சொல்லுகிறார். ஞாலம் அப்படிங்கிறது ஈட்டிய 2 வினைகளை நம்ம எல்லாருமே அதாவது நல்வினை தீவினை ரெண்டுமே செய்யறோம், முக்கரணங்களால செய்யறோம் இல்லையா, அறிந்தும் செய்யறோம் அறியாம செய்யறோம். அந்த வினைகள் அந்த 2 வினைகளை அனுபவித்து கழிப்பதற்கு அதே சமயம் புது வினைகளை ஈட்டுவதற்கும் இடமான கன்ம பூமி அதான் அந்த உலகம். அதுக்குத்தான் ஞாலமே, அதான் பூலோகம். இங்க வந்து நமக்கு பூத உடல் தரப்படுகிறது. அப்புறம் விண்ணே அப்படின்னு சொல்லும் போது பசு புண்ணிய பயனை நுகர்வதற்காக மட்டும் உள்ள போக பூமி, அது சொர்க்கலோகம். அங்க பூதசார உடல் கொடுக்கப்பட்டிருக்கும். பிறவே அப்படி சொல்லப்படக்கூடியது தீவினை பயனை பல்வேறு வடிவங்கள் இருந்து அனுபவிக்கக்கூடிய நரக பூமி, அந்த நரகலோகம். அங்க நமக்கு யாதனா சரீரம் தரப்படுகிறது. அப்ப பூலோகத்தில் வாழும் போது பூத சரீரம், அப்புறம் சொர்க்கலோகத்தில் இருக்கும்போது பூதசார உடல் அல்லது பூதசார சரீரம், அப்புறம் நரகலோகம் பாதாளத்துக்கு போகும்போது யாதனா சரீரம். அதுக்கு ரொம்ப சிறப்பு என்னன்னா எத்தனை மொட பொறிச்சாலும் தூக்கி வச்ச உடனே திருப்பியும் பழைய நிலைக்கு வந்துடும். திருப்பி திருப்பி எண்ணெயில போட்டு பொறிக்க முடியும், திருப்பி திருப்பி கண்ணை குத்த முடியும், திருப்பி திருப்பி நாக்க அறிய முடியும். அந்த மாதிரி அந்த என்னென்ன தண்டனைகளோ அத்தனை தண்டனையும் திருப்பி திருப்பி கொடுக்க முடியும். உலகத்துலாம் ஒரு தண்டனை கொடுக்கும்போது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த யாதனா சரீரம் அப்படி கிடையாது. நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோமோ அத்தனை முறை நமக்கு தண்டனை கிடைக்கும் தனியா, அந்த சரீரம் திருப்பி திருப்பி பழைய நிலைக்கே வந்துடும் என்பதுதான் நமக்கு அதன் மூலம் உணர்த்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியா அந்த நரகம் இருக்கா இல்லையான்னு எல்லாருக்கும் ஒரு ஐயங்கள்லாம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நரகம் புகினும் எள்ளேன் அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்றான், என் திருவருளால் இருக்க பெறின் இறைவா அப்படின்னா நரகம்னு ஒண்ணு இருக்கு, நரகத்தில் இடர்படேன் அப்பர் சுவாமிகள் சொல்றாரு. மூவேள் சுற்றம் முரணொரு நரகிடை ஆளாமே அருள் அப்படின்னு அந்த 21 தலைமுறையில உள்ளவங்களும் நரகத்துக்கு போக கூடாது அப்படிங்கிற வரியும் திருவாசகத்துல வருது அப்படின்னு பாக்குறோம். ஆக 52 கோடி நரகங்கள் இருக்கிறதாம், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. முதல்ல நமக்கு நம்ம பிறவியை பத்தியே தெரியாம இருது, 7 பிறவி 7 பிறவி 7 பிறவினா மனுஷ பிறவியை 7 முறை எடுப்போம்னு மேலோட்டமாக புரிந்து கொண்டோம். அப்புறம் அப்படிலாம் இல்ல, புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளத்தின்னு சொல்லும் போது ஒரு மலைவு வந்தது. தொல்காப்பியத்துல சொன்னது மாதிரி ஒரு அறிவு 2 அறிவு 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு 6 அறிவு உள்ள ஜீவராசிகள் எல்லாமும் நம்ம பிறக்கிறோம். அந்த உயிருக்கு இத்தனை பிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எவ்வளவும் தெரியும் போதும் நமக்கு கண்ணெல்லாம் சுத்துது, அப்படி கண்ணெல்லாம் இருட்டுது. ஒரே சேரும் 84 100,000 யோனி பேதம் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்றார். அப்ப 84 லட்சம் பிறவிங்கிறதே நமக்கு ஒரு மாதிரி மிரட்சியாக இருந்தது. இதுல வந்து அதாவது பிறவி லட்சக்கணக்கில் இருக்கு, நரகம் வந்து கோடிக்கணக்கில் இருக்கு. 52 கோடி நரகங்கள் இருக்கிறது. நரகத்துல உள்ளவங்க எல்லாம் துன்பங்களால சித்த விருத்தியை இழந்து இருப்பதனால அவங்களுக்கு ஞான வாய்ப்பு ஒருபோதும் கூடாது என்பதை நமக்கு அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். விண்ணலோகத்தில் உள்ளவங்க இன்ப நோக்கு மட்டும் உடையவர்கள், பதவி முகத்திலே கட்டுண்டு பொன் விலங்கு பூண்டவர்கள் போல பெருமானை அறியாம இருக்காங்க. மண்ணலோகத்துல உள்ளவங்க குருவருளால் பரிபாகம் பெறும் வரை அருமையும் பரிபாகம் பெற்ற பின் அறிதலும் உடையவர்களாக இருக்காங்க. இந்த பூமி சிவன் ஒய்ய கொள்கின்றவாறுங்கிறத நன்கு உணரணும். இறைவனை நன்கு அறிந்தவர்கள் மண்ணுலகத்தில் உள்ள பக்குவர்கள். தேவர்கள் ஓரளவுதான் அறிஞ்சிருப்பாங்க, பிற உலகில் உள்ளவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம், அவங்களால நிச்சயமாக காண முடியாது. மொத்தத்துல தன்முனைப்பால் யாராலும் காண முடியாது. மால் மயக்கம் அதெல்லாம் ஒருமுகப்படாதவனாகிய நான்முகன் மயங்கினான் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு குறிப்பால் உணர்த்தி இருக்கின்றார் நம்முடைய பெருந்தகை என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இத்தகு அரிய கருத்துக்களை நமக்கு எடுத்து கூறி நாம் எங்ஞானம் சிவபெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்பதை பல இடங்களில் உணர்த்தி கொண்டே போகின்றார். மானே நீ நின்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்போ. நேற்று சொன்னியம்மா, சில பேர் வந்து முதல்ல பகல்ல பேசுற மாதிரி ராத்திரி நடப்பதில்ல, முதல் நாள் பேசுற மாதிரி மறுநாள் நடப்பதில்ல, ஒண்ணுக்கொண்ணு ஒரு முரண்பட்டு தான் ஒழுகுவாங்க பழகுவாங்க. அதனால நீ என்ன செஞ்ச, நேற்று வந்து மார்கழி நோன்பை பத்தி எல்லாம் எனக்கு விவரமா எடுத்து சொல்லி நாளைக்கு உங்க எல்லாரையும் வந்து நான் எழுப்புறேன்னு சொன்னேயம்மா, ஆனா இன்னைக்கோ உறங்கிக்கிட்டு இருக்கிய, உறக்கத்துல உன்னோட உயிர் உணவு எந்த திசைக்கு போச்சு, போன திசை பகராய் அப்படின்னு சொல்ற, உன்னோட உணர்வு எல்லாம் எந்த திசைக்கு போச்சு, உனக்கு சொன்ன சொற்படி நடக்க முடியலையேங்கிற அந்த இது இருக்கு, இருந்த மாதிரியே தெரியலையே, நானும் இருந்த மாதிரியே தெரியலையே அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படி எழுப்பும் போது இன்னும் உனக்கு பொழுது புலரலையாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கேக்கும்போது அவங்க மேலும் இறக்கணுச்ச, உனக்காக நீ பாட எழுந்து வரணும், நீ முன்வராம போனாலும் நாங்க வந்து எழுப்புகிறோம், எங்களுக்காகவாது பாடுவதற்கு, உனக்காகத்தான் பாட நீ எழுந்திருக்கல, எங்களுக்காகவாது வந்து பாடவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அறியாமையில அடம் செய்யும் குழந்தைகள்லாம். அப்போ தன் மீது ஆணை காட்டி தனக்காகவாது இதை செய்யலான்னு வந்து ஒரு தாய் வந்து அந்த பிள்ளைகளை செயல்படுத்துவா, வழி நடத்துவா. அதே மாதிரிதான் இதுல இவர் நமக்கு சொல்லுகின்றார். அந்த பெண்கள் எழுப்புவது போன்ற ஒரு செயலை சொல்லி அவரவர்க்கு என்று உணர்ந்து நலம் நாடுதல் செய்தல் வந்து எளிது கிடையாது இல்லையா. தனக்கு தொடர்புடையவர்களுக்காக நலம் கருதி செய்வதன் மூலம் நலம் பெறலாம். தாயின் நலம் கருதி சேயும், சேயின் நலம் கருதி தாயும், கணவனோட நலம் கருதி மனைவியும், மனைவியோட நலம் கருதி கணவனும் ஒழுகும் போது அந்த ஒழுக்க நிலையை எய்துகின்றார்கள், நலத்தையும் நன்றாக எய்துகின்றார்கள். ஆக எங்களுக்காகவாது நீ பாடுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உறங்குபவள் வந்து இறைவனோட புகழை கேட்டும் தன் அருளை பாட கேட்டும் உருகாம, உள்ளம் உருகாம, ஒரு வார்த்தையும் பேசாம அவ உறங்கிட்டு இருக்க நிலையை எண்ணி வருந்தி, உன்ட்ட ஒரு ஒப்புரவு பண்பு கூட இல்லையே அப்படின்னு நினைச்சு வருந்தி, சரி அதுதான் போகட்டும், இறைவனோட புகழ பாடுறவங்கள ஊர் மெச்சுகிறது, உலகம் மிச்சுது, அதுக்காவது நீ பாடக்கூடாதா? எமக்கும் ஏனோர்க்கும் தம்கோனை பாடேலோர் எம்பாவாய், வந்து பாடுமா அப்படின்னு சொல்றாரு. இறைவன் வந்து மெய்யடியார்களுடைய உள்ளத்துல பள்ளத்தில் உருபுனல் போல வந்து தங்குவார். மலர்மிசை ஏகினான் அப்படின்னு சொல்லும் போது அவர் அவர் நினைந்த வடிவத்தோடு சேரலின்னு உரை எழுதியிருப்பார் பரிமேலழகர் வந்து. அதை இங்க ஒப்பு நோக்கி கொள்ள வேண்டும். அப்ப இறைவனுடைய திருவருளுக்கு தாழ்ந்த நெஞ்சம் நாம் பெற்றால் அந்த திருவருள் வந்து பெற்ற அளவிலேயே வந்து பொருந்தும். தாழ்வனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் உள்பெறல் அரிது என்று அருணந்தி சிவாச்சாரியார் சித்தியார்ல சொல்லி இருப்பார். அப்போ நாம போய் இறைவனை தேட வேண்டாம், அவரை அருளை நாம் வணங்கினால் அவர் தானே வந்து எமது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான் என்று இந்த பெண்கள் சிறப்பாக எடுத்துரைத்து இந்த பெண்ணை ஆற்றுப்படுத்துகிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போது வாழ்த்து பாடல். அஞ்செழுத்தும் வாளி அருணை வாளி, வாளி அருணையான் கஞ்சமுற்ற சரணம் வாளி, கருணை வாளி கருணை போன் மஞ்சு பெற்ற வானம் வாளி, வையம் வாளி வையம் மேல் தஞ்சமுற்ற நீரும் வாளி, சைவம் வாளி வாளியே என்று கூறி, இதுகாரும் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து, சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.